ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு பூர்வ மீமாம்சா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஸ்ரீகுருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லௌகாக்ஷி பாஸ்கரஹ குரு தேஜைமினிநயே பிரவேஷாயார்த்த சங்கிரஹம். வேத லட்சண விசாரம். வேதம்னா என்ன, அதை பத்தி விசாரம் அடுத்த ஆரம்பிக்கிறது. இந்த விசாரத்தை நான் முன்னாடி பண்ணினேன், ஏன்னு சொல்லி சொன்னா அங்க அவசியமா இருந்தது, அதனால அங்க பண்ணிட்டேன். பட் ஸ்டில் வேதம்னா என்ன நீங்க ஆரம்பிக்கிறாரு. அத கோ வேத இது ஜெயத்து உச்சதே. அடுத்தது வேதம்னா என்ன, வேதம் வேதம் சொல்லிட்டே இருக்கீங்களே தவிர, பயமுறுத்திட்டே இருக்கீங்களே தவிர, வேதம்னா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா, வேதம்னா எனக்கு தெரியும் என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, நாலு வேதம் ரிக்கஜு சாம அசர்வ அப்படின்னு சொல்லி சொன்னா, வேதாவை அனந்தாக, அது தப்பு. வேதம் நாலு இல்ல, வேதாவை அனந்தாக. அதனாலதான் சுவாத்தியாயோத்யேதவ்ய விதி பிரகாரம் வேதத்தை எல்லாம் படிக்க வேண்டுமா அப்படின்னு கேள்வி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன்னா முன்னாடி சுவாத்தியாயத்திய விதி வச்சுட்டு நான் படிக்கணுமா இல்ல படிச்சது அந்த விதியை படிக்கணுமா அப்படின்றதெல்லாம் விசாரம் பண்ணினோம். அதனால இப்போ சுவாத்தியாயோ அத்தியத்தவியம் சொல்லியிருக்கேன். அப்ப வேதத்தை நான் படிக்கணும்னு சொல்லி சொன்னா, வேதத்தை முழுமையா படிக்கணுமா, வேதத்தை முழுமையா படிக்கணும்னா என்னென்ன வேதத்தை படிக்கணும் அப்படின்னா, நிறுத்த முடியாது, நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா வேதாவை அனந்தா அதை படிச்சு தீராது. அதனால நம்மளுடைய சொந்த சாக்காவான நமக்கு நம்மளுடைய பரம்பரை மூலியமாக பிராப்தம் அடையப்பட்டதான ஒரு பாகத்தை மாத்திரமாவது அட்லீஸ்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முடிச்சோம். அதுதான் நிர்ணயமா பண்ணினோம். அப்படி இங்க வேதம்னா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. திருப்பியும் வேதம்னா என்ன அப்படின்னு கேட்டா, அபௌருஷேயம் வாக்கியம் வேத. அபௌருஷேயமான வாக்கியம் எதுவோ அதுதான் வேதம். அப்படி வேத ரூபமானது பிரமாணம். பிரமாணம் சொல்லி சொன்னா சரியான ஞானத்தை அடையும் கருவி. வேதமானதுதான் சரியான ஞானத்தை அடையறதுக்கு கருவி அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இங்க வேதத்தின் மூலியமா தான் நமக்கு கர்மமானது என்ன அப்படிங்கறதே தெரியறது. சொர்க்கம்னா என்னன்னு சொல்றது வேதம் தான். அந்த சொர்க்கத்தை அடையறதுக்கான வழியை காட்டுறதும் வேதம் தான். சொர்க்கம்ங்கிறது வேதத்தை தவிர வேற சொர்க்கமோ நரக்கமோ வேதத்தை தவிர வேற எந்த இடத்தையும் நமக்கு தெரியாது. அதோட அனுபவம் நமக்கு இருக்காது. அதனுடைய அடையறதுக்கு முறையும் வேற எதுலையும் தெரியாது. ஏன்னா சொர்க்கமும் நரகமும் பிரத்யட்சம் இல்ல, அனுமானம் இல்ல அப்படின்னு தான் நிராகரிச்சாச்சு. அதனால இந்த பிரமாணமான இந்த வேதத்திலோட வேத பிரமாணத்தை பிரமேய அர்த்த ஸ்திரிவிதா இது பிரசங்கா சிந்திட்டே. பிரமேய அர்த்தம் வேதத்தினால வேதம் பிரமாணம் எதுக்கு அப்படின்னா, பிரமேய ஒரு விஷயத்துக்கு, எந்த விஷயத்துக்கு அப்படின்னா, மூணு வகையான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னது, கிருத்வர்த்தக புருஷார்த்த உபயார்த்தி. வேதம் நமக்கு பிரமாணம் எதுக்கு அப்படின்னா, ஒன்னு கிருத்வர்த்தம் கர்மத்தை குறிச்சு, இன்னொன்னு புருஷார்த்த புருஷேன அர்ச்சதே பிரார்த்தியதை இது புருஷார்த்த புருஷனால் அடையப்பட வேண்டிய நிலை அதுக்கு ரெண்டாவது, அதுக்கும் பிரமாணம் வேதம் தான். மூணாவது உபயார்த்தம், கர்த்தார்த்தமாகவும் புருஷார்த்தமாகவும் இருக்கிறது அப்படின்னுட்டு, கர்மமாகவும் புருஷார்த்தமாகவும் இருக்கிறது அப்படின்னுட்டு மூணாவது வகை. கர்த்தார்த்தம்னா என்ன, தத்ர பிரயாஜாதிகி புரோக்ஷனாதிஷ்ட கேவலம் கர்த்தார்த்த. பிரயாஜம் முதலிய யாகங்களும் புரோக்ஷணம் முதலிய கர்மங்களும், நெல் எடுத்து வச்சாச்சு நெல்ல சம்ஸ்காரம் பண்ணணும் புரோக்ஷணம் சொல்லி சொல்லியிருக்கான். இப்ப அந்த மாதிரியான கர்மங்களும் என்னது, கிருத்வர்த்தம் கர்மத்துக்காக அப்படின்ட்டு, கேவலம் கிருத்வத்தை. ஃபலம் யாகாதி ரூபம் தற்கரணம் செ புருஷார்த்த யதா ஸ்வர்காதி தர்ஷ பூர்ண மாசாதிபியஸ்ட. ஃபலம் என்னது, யா ஃபலத்தை அடையக்கூடிய சொர்க்கம் பலனை அடையக்கூடியதாக யாகாதி ரூபமானது தான் புருஷார்த்தம். அந்த யாகம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு வேதம் தான் சொல்றது. என்ன யாகம், எப்படிப்பட்ட யாகம், தர்ஷ பூர்ண மாசம் ஒரு யாகம், அந்த யாகத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வேதம் தான் சொல்றது. அதனால புருஷார்த்த நமக்காகவும் கூடாது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டா, தத்யாதி து உபயார்த்தம் தத்னா ஜோதி தத்னேந்திரிய காமஸ்தி சுகயாதிதி ஃபல சயுக்த வாக்கியன ஃபல சயோக பர வாக்கியன அப்படின்னு ரெண்டுமே சேர்ந்தா, அதனால ஒன்னு பெரிய விஷயம் இல்ல. ஃபல சயுக்த வாக்கியன கர்த்தர்த்த அவகமாத்து, ஃபல சயோக பர வாக்கியன புருஷார்த்தத்துவ அவகமாச்ச. ஒரு இடத்துல தத்னா ஜோதிங்கிறது கிருத்துவர்த்தமா இருந்து, தத்ரேந்திரிய காமிஸ் ஜுகாத் இந்திரிய காமம் அடைய ஆசை இருக்கு அவனுக்கு, இந்திரியத்துல புஷ்டி அடைய ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ உடனே தகையினால யாகத்தை செய் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கு. அதனால புருஷார்த்தமாவும் ஆறுது, அப்படி உபயார்த்தத்தாவும் இருக்கு. இப்படி மூணு வகையான கர்மம். இந்த இந்த இடத்துல மூணாவது காரணத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஒரே கர்மத்தை ரெண்டு பலன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு, ஒரே கர்மத்துக்கு ரெண்டு பலன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட விசாரமானது அங்க நடக்கும். ஒரே கர்மத்துக்கு ரெண்டு வகையான பலனை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டு வகை ஒரு பின்னாடி பார்ப்போம் பிரச்சனை அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வாக்கிய வேதம் அப்படிங்கிற தோஷம் எல்லாம் வரும். அது பார்ப்போம் பின்னாடி வரும்போது. அபௌருஷேய வாக்கியம் வேத, அபௌருஷேயம் வாக்கியம் வேத, வேதத்துக்கு லட்சணம். வேதம்னா என்ன, அபௌருஷேயம் வாக்கியம் அப்படிங்கறதான் வேதத்தோட லட்சணம். அபௌருஷேயம் வாக்கியம் இது ரெண்டும் தான் வார்த்தைகள் வேதத்துக்கு லட்சணம் சொல்றதுக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு வார்த்தையும் பௌருஷேயம் வாக்கியம்னு சொல்ல முடியாது. பௌருஷம்னு புருஷனால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா வேதத்துக்கு கர்த்தா இல்ல. ஒரு கிரந்தத்தை சொல்லி மேகதூத்தம், மேகதூத்தம் எழுதினதாரு காளிதாசர். மகாபாரதம், மகாபாரதம் எழுதினதாரு வியாசர், வேதவியாசர். சரி, ராமாயணம் அப்படின்னு ஒரு ஒரு கிரந்தத்துக்கும் நம்ம பேர் எடுத்தானே, அந்த பேர் எடுத்த உடனே வால்மீகி, வியாசர் அப்படின்னு ஒரு ஒரு பேரையும் நம்ம சொல்லிட்டே இருப்போம். இது சமஸ்கிருத சாஸ்திரத்தை தான் மாத்திரம் அப்படிங்கிறது இல்ல, தமிழ் சாஸ்திரத்திலையும் இருக்கு. கம்பராமாயணம், கம்பர் ராமாயணம், கம்பராமாயணம் ஆயிடுது. இப்படி ஒரு ஒரு கிரந்தத்துக்கும் அந்த பேர் இருக்கு, அது கர்த்தாவோட பேர் இருக்கு. இப்ப கர்த்தாவோட பேரோட ஸ்மரணம் பண்ணப்பட்டதான ஒரு கிரந்தமும் இருக்கு. அதனால எல்லா கிரந்தம் இந்த வேதத்தை எழுதின யாருன்னு சொல்லி சொன்னா தெரியாது. வேதத்தை எழுதினது யாருன்னு தெரியாதா? என்ன பேசுறீங்க இவ்வளவு படிச்சுட்டு? ஏன் வேதத்தை எழுதினது வேத வியாசர் தான் தெரியும். வேத வியாசர் கம்ப ராமாயண மாதிரி வேத வியாசர் இருக்கே அப்படின்றான். வேத வியாசர் வேதத்தை எழுதுற சங்கலமணினார், பிரிச்சு கொடுத்தாரு. அதாவது இந்த கலியுகத்துல மக்களுடைய புத்தி அவ்வளவு தீக்ஷ்ணமா இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால தன்னுடைய நாலு சிஷியர்களுக்கும் நாலு பாகமா பிரிச்சு இந்த பாகம் மாத்திரம் இருந்தா போதும் கலியுகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேதம் குறைஞ்சுட்டே போயிட்டு இருக்கு. அப்ப அவர் பிரிச்சு கொடுத்த வேதமே இப்ப இல்ல, இப்ப இன்னும் குறைஞ்சிடுது. இப்ப இல்லன்னு சொல்லிச்சுனா புதுசா யாராவது எழுதிட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம் இல்ல. இப்போ ஏன்னா ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல யாரோ ஒருத்தர் சொன்னாரு, என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற வேதம் எல்லாம் பொய் வேதம், எனக்கு தான் உண்மையான வேதம் தெரியும், பத்து வேதம் தெரியும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு ஆள் சொன்னது. இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது காக்கா பாஷை பேசுறேன், குருவி பாஷை பேசுறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கும்போது இங்க என்ன வேதமானது, அன்னைக்கு என்ன வேதம் இருந்ததோ அந்த லெவல் இன்னைக்கு இல்ல. அதுல இருந்து பெர்சன்டேஜ் குறைஞ்சுட்டு இருக்கு, பாராயணம் பண்றவங்க இல்ல அதனால அப்படிங்கிறது. சோ அப்படிப்பட்ட வேதத்தை சங்கலம் பண்ணி பிரிச்சு கொடுத்தாரே தவிர வேத வியாசர் வேதத்தை எழுதல. வேதத்தை யார் எழுதினது அப்படின்னு சொல்லி சொன்னா ரிஷிகள் பார்த்தாங்க. மந்திர திரஷ்டாரக ரிஷயா மந்திர திரஷ்டாரகன்னு சொல்லியிருக்கு. ரிஷிகள் மந்திரத்தை பார்த்தாங்க. அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன்னா வேதத்தை ஒரு ஒரு வேதத்திலயும் ஒரு ஒரு பாகத்திலயும் பாத்தீங்கன்னா இந்த ரிஷி அப்படின்னு சொல்லி அந்த ரிஷியோட பேர் இருக்கும். இந்த ரிஷி, இந்த சந்தம், இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ரிஷி சந்தோ தேவதா அப்படின்னு எல்லா இடத்துக்கும் இருக்கிற மாதிரி வேதத்திலயும் ரிஷி சந்தோ தேவதை இருக்கு. அப்படிங்கறதுனால இந்த மந்திரமானது ஒரு ரிஷியினாலதான் பார்க்கு, பார்க்கப்படுதுன்னா ரிஷி தான் கர்த்தா அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. ரிஷிக்கு ஸ்புரணம் ஆறுது, மந்திரத்தை பாக்குறாங்க அந்த மாதிரி ஸ்புரணத்துல அவங்க அப்படிப்பட்டவங்க. அப்படிங்கறதுனால இந்த வேதமானது எழுதப்பட்டது இல்ல. மாத்திரம் இல்ல, இதுக்கு வந்து தர்க்கம் கொடுப்பாங்க. வேதம் அபுருஷயம்னு சொல்லி சொன்னது, வேதாத்யனம் குரு அத்தியன பூர்வகம் அப்படின்ட்டு சம்பிரதி காலத்து இந்த காலத்துல மாதிரி. குரு அத்தியன பூர்வகம், குரு உச்சாரணம் பண்ணி அதை அனுச்சாரணம் திருப்பி அதை தொடர்ந்து உச்சாரணம் பண்றதுதான் வேதத்தை படிக்கிற முறை. இன்னைக்கு மாத்திரம் இல்ல, வேதம் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து அப்படிதான் இருந்திருக்கு. அதனால வேதம் ஆரம்பிச்ச காலம்னா எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம வந்து தாத்தாயத்தா பூர்வ கல்பயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் என்னது, ய கல்பக ச கல்ப பூர்வக அப்படிங்கிற பிரமாணத்தை சொல்லுவோம். ய கல்பக ச கல்ப பூர்வக பூர்வக, இந்த கல்பமான எப்படி சிருஷ்டி செய்யப்பட்டது அப்படின்னா, ஏன்னா ஈஸ்வரன் கூட அதுல வேத கர்த்தா இல்ல. ஏன்னா அவருடைய சுவாசத்திலிருந்து விசுவாசமானது ரிக்வேதம் எதிர்வேதம் எஜுர்வேதம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. அதுவும் கூட என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் போன ஜென்மத்துல போன கல்பத்துல அவர் என்ன வேதத்தை படிச்சிருந்தாரோ, ஏன்னா அவர் கர்மத்தை செஞ்சதுனாலதான் அந்த பொசிஷனுக்கே வந்தார். அந்த பிரம்மா அப்படிங்கிற பொசிஷனுக்கே வந்தார் அவர். சிருஷ்டி செய்யற சிருஷ்டிகர்த்தாவே அவர் வந்தாரு. அதுக்கு ஏத்த கர்மங்கள் எல்லாம் செஞ்சதுனால, அதனால அந்த கர்மத்தை செய்யறதுக்கு அவர் வேதத்தை படிச்சிருந்தார் அப்படிங்கறதுனால அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருந்ததுனால அது அப்படி அவர் ஞாபகப்படுத்தி சொல்றாரே தவிர அவரும் மந்திரகர்த்தா இல்ல. அதனால வேதத்துக்கு வேதத்துல புருஷன் இல்ல அப்படின்னு, அதனாலதான் அங்க பௌருஷைய அங்க விசாரம் பண்ணினோம். வேதத்துல லிங்கம் இருக்கு ஆனா புருஷன் இல்ல. லோகத்துல லௌகிக வாக்கியத்துல புருஷன் இஷ்டம், வேத வாக்கியத்துல சப்த நிஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். சரி, ஏன் இந்த அபௌருஷேய வாக்கியம் அப்படிங்கறதுக்கு இங்க வந்து பதக்கிருத்தியம் பண்ணல. பதக்கிருத்தியம் என்ன, அபௌருஷேயம் வாக்கியம் ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்கு. வாக்கியம் வேதான்னு சொன்னா போதுமே, இல்ல அபௌருஷேயம் வேதான்னு சொல்லி சொன்னா போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன் வாக்கியம் வேத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா என்ன ஆகும், எல்லா வாக்கியமும் வேதமாயிடும். மகாபாரதம் அதே மாதிரி இதிகாச புராணங்கள் அதெல்லாம் கூட பரவாயில்ல, இன்னைக்கு புது கவிதைன்னு ஏதாவது ஒண்ணு எழுதினானா அதுவும் வேதம் ஆயிடும். யார் யார் என்னென்ன எழுதுறாங்களோ எல்லாமே வேதம் ஆயிடும். ஏன்னா வாக்கியம் தானே வேதம், ஒரு சென்டென்ஸ் இருக்கணும், சென்டென்ஸ் இருந்தா அது வேதம். உளறினாலும் வேதம் ஆயிடுறது. அதனால பிரமையான விஷயமும் பிரமாணம் ஆயிடுறது. வேதம்ங்கிறது பிரமாணம், ஆனா உளறதான வார்த்தை கூட பிரமாணம் ஆயிடும். ஏன்னா அதுவும் வேதம் ஆயிட்டதுனால லட்சணம் தப்பாயிடுது, அதிவியாப்தி ஆறுது. அதனால என்ன பண்ணணும், அபௌருஷேயம் அப்படிங்கிற பதத்தை சேர்க்க வேண்டியது இருக்கு. சரி, அபௌருஷேயம் அப்படிங்கறத மாத்திரம் கொடுத்தா போதுமே, வாக்கியம் சொல்ல வேண்டாமே. அபௌருஷேயம் வேத அபௌருஷேயம் வாக்கியம் ரெண்டு பதமும் அவசியமா இருக்கு. அபௌருஷேயம் எதுக்கு, எல்லா உளறல்ல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு. நல்ல கிரந்தங்கள்ல இருந்து மோசமான கிரந்தம் வரைக்கும் எல்லா வாக்கியம் எல்லாமே வாக்கியம் தான். அந்த வாக்கியத்திலிருந்து பிரிச்சு காண்டதுக்கோசரம் அபூருஷம்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா மத்ததெல்லாம் புருஷனால் எழுதப்பட்டது செய்யப்பட்டது. சரி, வாக்கியம் எதுக்கு சொன்னோம்? வாக்கியம்னு சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மா எதனாலும் சிருஷ்டி செய்யப்பட்டதில்ல, அதனால அதுல லட்சணம் அதிவியாப்தி ஆயிடும். அப்போ ரெண்டு வாக்கியமும் ரெண்டு பதமும் புரிஞ்சாச்சு. சரி, அடுத்தது அந்த வேதமானது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லி சொல்றாரு. வேதம்னா என்ன அப்படின்னா இஷ்ட பிராப்தி அனிஷ்ட பரிஹாரியோ அலௌகிக பரிஹார உபாயம் யோ கிரந்தே உக்தஹ கிரந்தேஷு உக்தஹ தத் வேதஹ. வேதம்னா என்ன சொல்லுது? இஷ்ட பிராப்திக்கும் அனிஷ்ட பரிஹாரத்துக்கும் அலௌகிகமான லௌகிகமா இல்லாததான பரிகாரங்களுக்கும் பரிகாரங்களும் அதுக்கு உபாயம் எந்த எந்த கிரந்தத்துல சொல்லப்பட்டதோ அது வேதம் அப்படின்ட்டு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. அதனால சரி, அந்த வேதமானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா சச்ச விதி மந்திர நாமதேய நிஷேத அர்த்தவாத வேதாத் பஞ்சவித. அந்த வேதமானது எப்படி எத்தனை வகை அப்படின்னு கேட்டா அஞ்சு வகை. விதி மந்திர நாமதேய நிஷேத அர்த்தவாத வேதாத் அப்படின்னு சொல்லிட்டு விதி மந்திர நாமதேய நிஷேத அர்த்தவாத அஞ்சு வகை. ஒன்னு ஒன்னுத்தையும் விசாரம் பண்ணணும். இப்போ நம்ம விதினா என்ன? விதி மீமாம்சா அப்படின்னு விதியை பத்தி விசாரம் நடக்கிறது. சத்ர அஜ்ஞாதார்த்த ஞாபகோ வேதபாகோ விதி. விதினா என்ன? அஜ்ஞாதார்த்த ஞாபக வேதபாக. விதின்னு சொல்லி சொன்னா அஜ்ஞாத அர்த்தம். அஜ்ஞாத அர்த்தம்னா நாம தெரிஞ்சிக்காத ஒரு விஷயத்த ஞாபக நமக்கு ஞாபகப்படுத்துறதான வேதபாகத்துக்கு பேர் விதி. அதாவது வேதத்துல பிரமாணத்தினால எந்த விஷயமானது நமக்கு தெரியாதோ அதுதான் அஜ்ஞாத அர்த்தம்னு சொல்லி சொல்றது. அஜ்ஞாத அர்த்தம்னு சொல்லி சொன்னா வேற பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம். ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படிங்கிறது வேற பிரமாணத்தினால நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஏற்கனவே பல தடவை சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட ஸ்வர்க்கம் முதலிய வேற பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்த அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா நன்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி பொதுவா அர்த்தத்தை செஞ்சுருவோம். அப்படிப்பட்ட ஞாபகம் நமக்கு நினைவூட்டுவது அப்படிப்பட்ட வேதபாகத்துக்கு பேரு விதி. சச்ச தாதிருஷ பிரயோஜனவது அர்த்த விதானீன அர்த்தவான் யாதிருஷம் சார்த்தம் பிரமாணாந்தரின பிராப்தம் விதத்தே. அதைத்தான் இங்கே திருப்பியும் விலாபரியா சொல்லிட்டாங்க. அந்த வேதமான வேதபாகமான விதி விதி விதியானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா தாதிருஷ பிரயோஜனவது. ஏற்கனவே பார்த்தோம் பிரயோஜனவது அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிரயோஜனத்தை உடையதானது அப்படின்னு சொல்லிட்டு தர்ம லட்சணத்தை விசாரம் பண்ணும் போது தர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பிரயோஜனவது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பதத்தை கொடுத்தோம். பிரயோஜனமான சொர்க்கத்திலிருந்து நீக்கிறதுக்கோசரம் அந்த பிரயோஜன வழிகள் பிரயோஜனம் உடையதான சொர்க்கம் முதலே பலனை பலனாக உடையதான அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட பிரயோஜனவது அர்த்த விதானின் அப்படி நன்மை தரக்கூடியதான நன்மை கொடுக்கக்கூடியதான ஒரு நல்ல முறை நமக்கு முறைகளை விதிப்பதனால் விதானின அர்த்தவான் அது ஒரு பலனுடையதாக இருக்கிறது பிரயோஜனமுடையதாக இருக்கு. அப்படிப்பட்ட யாதிருஷம் சார்த்தம் பிரமாணேந்திர அப்பிராப்தம் வேற எந்த பிரமாணத்தின் மூலியமாகவும் அப்படிப்பட்ட விஷயங்களானது நமக்கு தெரியாததா இருக்கிறது. அப்படிப்பட்ட வேற பிரமாணத்தினால தெரியாத இருக்கிற விஷயத்த நமக்கு ஞாபகப்படுத்துறது அந்த வேதபாகம். எந்த வேதபாகமோ அது விதின்னு சொல்லி அர்த்தம். சரி, அது எப்படி அப்படின்னா யதா உதாரணம் சொல்றோம். விதிக்கு ஒரு உதாரணம் கொடுக்கலாம் அப்படின்னா அக்னிஹோத்திரம் ஜுஹ்யா ஸ்வர்க காம இதி விதிஹி மானாந்திரேன அப்ராப்தம் ஸ்வர்க பிரயோஜனவது ஹோமம் விதத்தே. விதி என்ன விதி? இங்க அக்னிஹோத்திரம் ஜுஹ்யா ஸ்வர்க காம உண்மையாவே இந்த விதி இது விதி 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 வாக்கியம்னு சொல்லி இங்க ஒரு ஒட்டு பண்ணி நமக்கு விதி வாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. இது உண்மையான விதி வாக்கியம். உற்பத்தி விதி இங்க என்னது அப்படின்னா அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத் அப்படிங்கிறது உற்பத்தி விதி. ஸ்வர்க காமக அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து ஸ்வர்க காமோ எஜேத அப்படிங்கிற வாக்கியத்தை கொண்டு வந்து இங்க ஒட்டி வச்சிருக்கு. ஸ்வர்க காமம் உடையவன் யாகம் செய்யட்டுமாக. என்ன யாகம் செய்யட்டும் அப்படின்னு கேட்டா உற்பத்தி அக்னிஹோத்திரம் இந்த அக்னிஹோத்திரம் முதலிய யாகம் மூலியமாக அப்படின்ட்டு. அப்புறம் அப்பதான் அந்த மத்த கிரமங்கள்லாம் வர்றதாங்க. அப்படி உற்பத்தி விதிங்க அக்னிஹோத்திரம் ஜுவியாத் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வர்க காம அப்படிங்கறது என்னது அப்படின்னு சொல்லி சொன்ன ஸ்வர்க காம அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் விஸ்வஜித் நியாயத்தினால வருது அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வஜித் நியாயம் ஒரு நியாயத்தை சொன்னேன். அந்த விஸ்வஜித் நியாயத்தினால இந்த ஸ்வர்க காம அப்படிங்கிறது அக்னிஹோத்திரம்ங்கிறது ஒரு பலனும் சொல்லல. அதனால பலன் சொல்லப்படாததா இருக்கிறதுனால இந்த அக்னிஹோத்திரமானது சொர்க்கம் பலனுடையது அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வஜித் நியாயத்தினால தீர்மானம் பண்றோம். இது விதி மானாந்திரன் அப்பிராப்தம் சொர்க்க பிரயோஜனம் வந்து ஹோமம் விதத்தை. அப்படி இந்த அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத் அப்படிங்கிறது விதியானது வேற வழியாக நமக்கு அறியப்பட முடியாது. அக்னிஹோத்திரம்ங்கிற கர்மம் வேற எந்த இடத்துலயும் நமக்கு தெரியாது. வேதத்தினால மாத்திரம் தெரியும். அது மாத்திரம் இல்ல வேற எந்த பிரமாணத்தினாலையும் அடைய முடியாததான ஒரு பலனை அது சொல்றது சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு பலனை. அப்படிப்பட்ட ஸ்வர்க்கம்ங்கிற பலனை பிரயோஜனமாக நமக்கு இந்த ஹோமத்தினால கொடுக்கிறது. அக்னிஹோத்திர ஹோமேன ஸ்வர்க்கம் பாவியதி வாக்கியார்த்த போதக. இதனால நமக்கு என்ன ஞானம் உண்டாருது அப்படின்னு கேட்டா, அக்னிஹோத்திரம் அப்படிங்கிற இந்த ஹோமத்தினால நாம என்ன பண்ணணும், ஸ்வர்க்கம் பாவியே ஸ்வர்க்கத்தை பாவனை, ஸ்வர்க்கம் என்கிற பலனை பாவனை செய்வோமாக அப்படின்ட்டு நமக்கு புத்தியில ஒரு வாட்சியமானது உண்டாருது. எத்திர கர்ம நானாந்திரேன பிராப்தம் தத்திர தத் உத்தேசேன குணமாத்திரம் விதத்தை. சரி, கர்மமானது வேற இடத்துல நமக்கு தெரியும், வேற வழியில தெரியும். அந்த மாதிரியான கர்மத்துக்கு நமக்கு ஒரு குணத்தை மாத்திரம் குறிக்கிறது, விதிக்கு பேர் குணவிதி அப்படின்ட்டு. யதா தத்னா ஜுஹோதி இத்யத்ர ஹோமஸ்ய அக்னிஹோத்திரம் ஜுஹியாதித்ய அனேன பிராப்தத்வாது ஹோம உத்தேசேன ததி மாத்திர விதானம் தத்னா ஹோமம் பாவிய விதி. அக்னிஹோத்திரம் ஜுஹியாத்ங்கிற உற்பத்தி விதி வாக்கியத்தினால நம்ம அக்னிஹோத்திர கர்மத்தை செஞ்ச அக்னிஹோத்திர கர்மத்தை செய்யணும்ன்றது தெரிஞ்சு போயிடுது. அக்னிஹோத்திரத்தை கர்மத்தை செய்யணும்னு சொல்லி சொன்னா எப்படி செய்யணும், எதை எதை வச்சுட்டு செய்யணும் அப்படின்னு கேட்டா, அடுத்து சொல்றது தத்னா ஜுஹோதி அப்படிங்கிறது. தத்னா ஜுஹோதினா தயிரை கொண்டு நான் ஹோமத்தை செய்யணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல அக்னிஹோத்திரம்ங்கிறது ஏற்கனவே அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிறது அந்த வாக்கியத்தினால உற்பத்தி வாக்கியத்தினால பிராப்தி ஆயிடுது. ஆனா எதை கொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ததி அப்படிங்கிற குணத்தை மாத்திரம் இங்க விதிக்கிறது, தயிர் அப்படிங்கிற குணத்தை மாத்திரம் விதிக்கிறது. குணம் தயிர் குணம் உடையதான தயிர் என்கிற பொருளை, குணத்தை உடையதான பொருளை கொண்டு இந்த யாகத்தை பாவனை செய்வீர்களாக அப்படின்ற வாக்கியார்த்த போதம் உண்டாருது. அதனாலதான் சொல்லிக்கு ததி மாத்திர விதானம் தத்னா ஹோமம் பாவியே திதி. நமக்கு அதனால உண்டாத புத்தி என்னது, தயிர் மூலமாக ஹோமத்தை பாவனை செய்வீர்களாக அப்படின்ட்டு. எத்தத்து உபயம் அப்பிராப்தம் தத்திர விசிஷ்டம் விதத்தே விசிஷ்ட விதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னது, உபயம் அப்பிராப்தம் உற்பத்தியும் இல்ல அங்க குணமும் இல்ல. அந்த மாதிரி இடத்துல என்ன நமக்கு தெரியறது, அப்போ ஒரு விதியும் இல்ல அது குணமும் இல்ல அப்படி இருக்க இடத்துல, யதா சோமேனே ஜெயித இத்யத்ர சோம யாகையோர் அப்பிராப்தத்துவாது சோம விசிஷ்ட யாகா வித யாக யாக விதானம் சோமபதே மர்த்தத்த லட்சணையா சோமதா யாகேன இஷ்டம் பாவேதி வாக்கியார்த்த போக. அப்படி சோமேன எஜேத்த அப்படிங்கிற வாக்கியம் இருக்கு. சோமேன எஜேத்த அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சோம யாகம், சோமத்து சோமமும் சரி யாகமும் சரி அப்பிராப்தம், வேற எங்கயும் நமக்கு தெரியாது. அதனால அப்பிராப்தத்துவா சோம விசிஷ்ட யாக அவிதானம், சோமம் கூடியதான யாகமானது இங்க விதிக்கப்படல. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க மத்வர்த்த லட்சணம் வச்சுட்டு நம்ம பாக்கணும். மத்வர்த்த லட்சணா அப்படின்ற லட்சணையை வச்சுட்டு நாம இங்க பாக்கணும். என்னது மத்வர்த்த லட்சணா, அப்படி உடையதான அப்படி கூடியதான அப்படிங்கிற அர்த்தத்துல வர்றது. என்னது அப்படின்னா சோமபதே மத்வர்த்த லட்சணியா சோமவத்தா, அந்த சோமவத்தாங்கிறது மத்வர்த்த லட்சணி, சோமம் கூடியதான யாகேன சோமம் கூடியதுடன் யாகேன இஷ்டம் பாவே, அப்படிப்பட்ட யாகத்தினால் இஷ்டத்தை நீங்கள் அடைவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியமானது நமக்கு தெரியாது. இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, வாக்கிய பேத தோஷம் உண்டாகும். ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா வாக்கிய பேத தோஷம் உண்டாகும். வாக்கிய பேத தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா பின்னாடி பார்ப்போம், வாக்கிய பேத தோஷங்கிற அடுத்ததான் எடுக்கிறாங்க. சரி, வாக்கிய பேத தோஷம் என்ன அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை வச்சுட்டு பார்ப்போம். விரீஹிபிர்வா எவைர்வா ஜுகோதி அப்படின்னு இருக்கு. விரீஹிபிர் யஜேத எவைர்வா அப்படின்னு, விரீஹிபிர் யஜேத எவைர்வா, இப்போ விகல்பம் இருக்கு, விரிஹிபிர்வா எவைர்வா ஜுகோதி அப்படின்னு வாக்கியம், யஜேத அப்படின்ற வாக்கியம். விரீஹி கொண்டாகுது நெல்மணி கொண்டாகுது இல்ல கோதுமை கொண்டாகுது, நீங்க அரிசி மணி இல்ல கோதுமை மணி ஏதாவது வச்சுட்டு நீங்க வந்து யாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. யாகம் விதிச்சாச்சு. இப்போ அரிசி மணியாவது கோதுமை மணியாவது சாய்ஸ் கொடுத்தாச்சு. இப்ப நான் எதை 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 நான் கடைபிடிக்கணும் எதை விடணும் சாய்ஸ் அப்படின்னா, நான் ரெண்டுத்தையும் பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் கலந்து இதுல ஒரு கைப்பிடி அதுல ஒரு கைப்பிடி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா வா சொல்லியிருக்கு, விகல்பம் விகல்பம்னு சொல்லி சொன்னா சாய்ஸ், இதாவது இல்ல அதாவது ஏதாவது ஒண்ணுதான் நான் பண்ணணும். அப்படிங்கறதுனால விரிகி நெல்மணி எடுத்துட்டேன், அரிசி எடுத்துட்டேன், அரிசி எடுத்துட்டு கோதுமையை விட்டுட்டேன். இப்போ இதுல அரிசி ஏத்துண்டது அப்படிங்கிற ஒரு ஒரு தோ அரிசி ஏத்துண்டு கோதுமையை விட்டுட்டேன் ஒரு தோஷம், கோதுமை அப்பிரமாணம் ஆயிடுது. அப்போ அரிசி ஏத்துட்டேங்கிறது ஒரு தோஷம், கோதுமை பிரமாணம் இல்லைங்கிற தோஷம், கோதுமையை விட்டுட்டு அரிசி ஏத்துட்டேன் ஒரு தோஷம் அப்படின்னு நாலு தோஷம் கொடுப்பான் கோதுமையை ஏத்துண்டாலே. சரி, அதே மாதிரி கோதுமையை விட்டுட்டு அரிசி ஏத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா திருப்பி அதே நாலு தோஷம் வரும், நாலு நாள் எட்டு தோஷம் வருது. அப்படி எட்டு தோஷத்துக்கு காரணமானது, எட்டு தோஷம் சாதாரணமான நிலையில வச்சு பாக்குறோம் பட் அது போயிட்டே இருக்கும், பல தோஷங்களை கொண்டு போயிட்டு இருக்கும் அது அப்படிங்கிறான். அப்படி இந்த எட்டு தோஷத்துக்கு காரணம் என்ன, சாய்ஸ்ல. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கு, சாய்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லிருக்கு. இந்த விரிகிவீர் எஜேத எவேர்வா அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல நீ விகல்பத்தை எடுத்துன்னு தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இன்னொரு வாக்கியமும் வருது, உதிதேஜு ஹோத்தி அனுதிதேஜு ஹோத்தி அப்படின்ட்டு. உதயமானப்புறம் சூரியன் உதயமானப்புறம் நீ பண்ணு, இல்லாட்டி சூரியன் உதயம் ஆறதுக்கு முன்னாடி பண்ணு அப்படின்ட்டு. யாகத்தை எப்ப பண்ணணும் அப்படின்னு வரும்போது உனக்கு சௌரியம் ஆகும் போது பண்ணு அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், சாய்ஸ்ல கொடுத்துடுறோம். ஏன்னா ரெண்டுத்தையும் கடைபிடிக்க முடியாது. ரெண்டுத்தையும் கடைபிடிக்கிறதுனால ஒண்ணுத்தை நீங்க விட்டுத்தான் ஆகணும். விட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிற நிலையில ஒண்ணுத்தை எட்டு ஒண்ணு விட்டு அதனால தோஷம் வர்றது. இதுதான் வாக்கிய பேத தோஷம்னு சொல்லி சொல்றது. சொல்றது சச்ச உபயவிதானே வாக்கிய பேத. ரெண்டுத்தையும் சோமத்தினால சோமேன யஜேத்த அப்படின்னு சொல்லி சொல்றத நீங்க வந்து ரெண்டுத்தையும் விதானம் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும், வாக்கியவேத தோஷம் அப்படின்னு சொல்லி தோஷம் வந்துடும். அதாவது குணமும் உற்பத்தி விதியும் ரெண்டுமே சேர்றது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இது குணத்தையும் கொடுக்கறது அதே மாதிரி உற்பத்தியும் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மத்தொர்த்த லட்சணம்னு சொல்லி ஏத்துட்டோம். நம்ம மத்தொர்த்த லட்சணம் ஏத்துக்கலன்னா வாக்கியபேத தோஷமானது கொண்டு வரும். அந்த வாக்கியபேத தோஷத்தை தப்பிக்கிறதுக்கு தான் மத்தொர்த்த லட்சணம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. சோமம் கூடியதான யாகத்தை பாவனை செய்வீர்களாக அப்படின்னுட்டு. எத்தியப்பி அதுவும் தோஷம் தான், இருந்தாலும் பெரிய தோஷத்தையும் தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன தோஷம் அப்படின்ற மாதிரி ஏத்துருவாங்க. இப்போ இங்க வாக்கியபேத தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டா சச்சா உபயவிதானே வாக்கியபேத. ரெண்டுத்தையும் விதிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வாக்கியபேதம். பிரத்யேகம் உபயசிய அவிதான, ஒரு ஒரு இடத்துலயும் ரெண்டு விஷயத்தையும் விதிக்கல அப்படிங்கறதுனால அது வாக்கியபேதம். கிந்து விசிஷ்டசிய விதானாத். ஆனா இங்க நாம வந்து சோமத்தையும் குணவிதியையும் உற்பத்தி விதியையும் விதிச்சது அப்படின்னு ஒத்துண்டாதான் வாக்கிய தோஷத்தை நீங்க சொல்லலாம். ஆனா இங்க உற்பத்தி வாக்கிய தோஷ பேத வாக்கிய வேத தோஷ பரிகாரம் சொல்லிருக்கு. வாக்கிய வேத தோஷத்தை பரிகாரம் எப்படி பண்றோம் இங்க மத்தொருத்த லட்சணம் வச்சுட்டு அப்படின்னு கேட்டா குணவிதியும் உற்பத்தி விதியும் நம்ம இங்க விதிக்கல. ரெண்டு விதியும் இங்க சொல்லல. நம்ம ஒரு வாக்கியத்தினால ரெண்டு விதிய சொல்லல, குண விசிஷ்ட உற்பத்தி விதியை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, இது வாக்கிய பேத தோஷத்தை நாம இங்க சொல்லல. ஏன் இங்க வாக்கிய பேத தோஷத்தை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா குணவிதியையும் உற்பத்தி விதியையும் ஒரே வாக்கியம் சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா அது வாக்கிய பேத தோஷம் வந்துடும். ஆனா நான் குணவிதியும் உற்பத்தி விதியும் சொல்றதான வாக்கியத்தை சொல்லல. இங்க இங்க நான் வாக்கியத்தை எப்படி எடுத்துக்கிறேன், குணவிதி கூடியதான உற்பத்தி விதி அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதனால இங்க வாக்கிய பேத தோஷமானது நீங்கிறது. இங்க வேற வழி இல்ல அப்படிங்கறதுனால அங்க கிரீகியவத்துக்கு சாய்ஸ்ல எடுத்துட்டோம். சரி, சொர்க்கம் 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 கிரீங்களே, சொர்க்கம்னா என்ன அப்படின்னா என்ன துக்கேன சம்பின்னம் நிசக்ரஸ்தம் அனந்தரம் அபிலாஷோபனீதம் சத்பதம் ஸ்வபதாஸ்பதம் அப்படிங்கிறாங்க இவங்க. எது துக்கத்தினால தீண்டப்படாததா இருக்கோ திருப்பியும் மீண்டும் நம்ம பின்னாடி தீண்டாததா இருக்கோ அப்படிப்பட்டதான பதம் தான் சொர்க்கம் அப்படிங்கிறாங்க. குணவிதி குணவித்யாதி பேத. அடுத்தது குணவிதினா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குணவிதியில உள்ள பேதத்தை சொல்றாங்க. குணவிதினா என்ன, நச்ச ஜோதிஷ்தோமேன சொர்க்காமோ எஜதைதி விதிப்பிராப்த யாக உத்தேசேன சோமரூப குணவிதானம் ஏவஸ்து சோமேன யாகம் பாவேதி கிம் மத்வர்த்த லட்சணியே இது வாச்சியம் தஸ்ய அதிகார விதித்துவேன உற்பத்தி விதித்துவ அசம்பவாத் அப்படிங்க. சரி, என்னன்னு பார்ப்போம். என்னச்ச, ஆனா இங்க சொல்லக்கூடாது மத்வர்த்த லட்சணம் பண்ணி பண்ணணும்னு சொல்லக்கூடாது. ஏன், என்ன பண்ணாச்சா மத்தொத்த லட்சணி ஏத்தி வாச்சியம் அப்படிங்கிற அர்த்தத்தை சம்பந்தப்படுத்தி புரிஞ்சுக்கணும். இங்க மத்தொத்த லட்சணியால நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சம்பந்தப்படுத்தி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க விதிக்க முடியாது. ஏன் அப்படின்னா எந்த இடத்துல அப்படின்னா ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேத அப்படின்னு இருக்கு. அபூர்வ அதிகார விதி இங்க என்னது, ஜோதிஷ்டோமேன ஜோதிஷ்டோமம் மூலியமாக சொர்க்க காமோ யஜேத சொர்க்கத்தில் ஆசை உள்ளவன் செய்யட்டுமாக யாகத்தை செய்யட்டுவாங்க அப்படின்ட்டு இங்க ஒரு அதிகார விதிய சம்பந்தப்படுத்தி சொல்லிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதிகார விதி அப்படின்னு சொல்லி சொன்னா பலனையும் சுவாமியையும் எது போதிக்கிறதோ அப்படி பலஸ்வாமி போதக வாக்கியத்துக்கு பேரு அதிகார விதின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இங்க பலன் சொல்லியிருக்கு சொர்க்க காம சொர்க்கத்தில் ஆசை உள்ளவன் அப்படிங்கிறவன் இங்க அதிகாரி. பலன் எதன் மூலியமாக, ஜோதிஷ்டோமம் அப்படிங்கிற மூலியமாக அப்படி அது லாசி உள்ளவன் செய்யட்டுமாக அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இது விதி பிராப்த யாக உத்தேசேன. இப்படி இப்படி இந்த மாதிரியான ஒரு விதியினால அடையப்பட்டதான யாகமானது சோமரூப குண விதானம் இவாஸ்து. இந்த இடத்துல ஜோதிஷ்டோமீன அப்படின்னு சொல்லி சொன்னது சோமத்தை விதிக்கிறதான சோமரூப குணத்தை விதிக்கிறதான ஒரு யாகமா ஏன் ஏத்துக்க கூடாது, சோமேனே யாகம் பாவேதி சோக சோமத்தினால யாகம் பாவேத்த நீங்க முன்னாடி மத்தொருத்த லட்சணம் பண்ண மாதிரி இங்கேயும் ஏற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா தஸ்ய அதிகார விதித்துவேன உற்பத்தி விதித்துவ அசம்பவாத். இங்க அதிகார விதியா இருக்கிறதுனால இது உற்பத்தி விதியை ஏத்துக்க முடியாது. இந்த இடத்துல ஜோதிஷ்டோமேன சொர்க்கம் பாவேத் அப்படிங்கிறது அதிகார விதியா இருக்கிறதுனால தஸ்ய அதிகாரே தர்ஹி நச்சமம்மா தர்ஹி பவத தஸ்ய அதிகார விதித்துவம் உற்பத்தி விதித்துவம் அப்படி குதோனசியாதித்யாசிங்க. சரி, அதிகார விதி இருந்துட்டு போது உற்பத்தி இது இருந்துட்டு போது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி ஆக முடியாது. ஏன் கர்மஸ்வரூப மாத்திர போதகசியேவ விதேகே உற்பத்தி விதித்துவம் வவதியதே உற்பத்தி விதி விதி வீதச்ச ச கர்மண ஃபல விசேஷேன சக சம்பந்த மாத்திர அதிகார விதி கரோதி. உற்பத்தி விதிக்கும் அதிகார விதிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. உற்பத்தி விதி அப்படின்னு சொல்லி சொன்னா கர்மஸ்வரூபத்தை மாத்திரம் விதிக்கிற விதிக்கு பேரு உற்பத்தி விதி. கர்மஸ்வரூபத்தை மாத்திரம் எந்த விதியான விதிக்கிறதோ அந்த விதிக்கு பேரு உற்பத்தி விதி. ஆனா உற்பத்தி விதி கூடி உற்பத்தி விதினால எது விதிக்கப்பட்டதோ அந்த கர்மத்தோட பலனையும் சம்பந்தப்படுத்தி சொல்லித்து அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சம்பந்தத்தோட சொல்லப்படுற வாக்கியத்துக்கு பேரு அதிகார விதி. அதுக்கு உதாரணம்னா அக்னியஷ்ட கபாலம் பவதி யஜதி பவதி அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஏத்தது உற்பத்தி விதி வீதத்திய இது உற்பத்தி விதி. அந்த கர்மத்துல சம்பந்தமான என்ன எது இந்த அக்னியஷ்ட கபாலம் எங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தர்ஷ பூர்ண மாசாபியாம் சொர்க்க காம ஏஜேட்டா அப்படின்னு இருக்கு. அப்ப அதோட சம்பந்தப்படுற விதியா இருக்கு. அதனால அது அதிகார விதி அப்படின்னு ஆகிறது. அடுத்தது உற்பத்தி விதி வருது. என்னது உபயவிதித்துவம். உபயவிதித்துவம் எப்படி வந்துறது உண்டாருது அப்படின்னு பாக்குறோம். நானும் சரி அப்படி போட்டோம் பரவாயில்ல அந்த இடத்துல உண்டாகாம இருக்கட்டும். ஆனா அடுத்த இன்னொரு இடத்துல வருது பாருங்க. உத்விதாய சேத பசுகாமக பசுகாமக அப்படிங்கிறது அதிகாரம். உத்விதாய சேத அப்படிங்கிறது இங்க உற்பத்தி விதி விசிஷ்ட விதி ஆயிடுறது. அப்படி இந்த இடத்த உபயவிதித்துவம் எப்படி அப்படின்னு கேட்டா இது ஏத இவ ஜோதிஷ்டோமேன இத்தியஸ்ய அப்படி உற்பத்தி அதிகார விதித்துவம் அஸ்து இது சேத் மத்தொத்த லட்சணம் எடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு கிரமமா அங்க சொன்ன மாதிரி முன்னாடி நான் கிளாஸ் சொன்ன மாதிரி அந்த நியாயத்தை எப்படி எடுக்கிறாங்களோ அதே ஸ்டைல் இங்கேயும் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா மத்தொர்த்த லட்சணையினால நான் பாவனை பண்ணணும்னு சொல்லி சொல்லியாச்சு. அது ஒரு முடிவு, அது ஒரு சித்தாந்தம். மத்தொர்த்த லட்சணையினால நான் பாவனை பண்ணணும்னு சொல்லி சொன்னா இப்போ வேதாந்தத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா வேதாந்தத்துல வந்து அதிகாரித்துவம் யாருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னும் போது பூனல் இருக்கிறவன் தான் அதிகாரி அப்படின்னு சொல்லி சொல்றது. பூனல் இருக்கிறவன் அதிகாரி அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ இங்க தேவதைகளுக்கும் சூத்திரங்களுக்கும் பூனல் இல்ல அப்படிங்கறதுனால அவங்களுக்கு அதிகாரித்துவம் இல்ல அப்படின்னு வந்துருது. அப்போ என்ன சொல்றது அபசூத்த அதிகரணம் சொல்லிட்டு அங்க விசாரம் பண்றாங்க. அப்போ தேவதைகள் ஏற்கனவே அதித்த வேதம்ங்கிறதுனால வேதத்தை ஏற்கனவே படிச்சவங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாகமா நிராகரிக்கிறோம். அப்படி இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் விதி என்னன்னு சொல்லி சொன்னோம். விதியில உற்பத்தி விதி கூடியதானது அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னோம். மத்தொர்த்த லட்சணையினால விதியில குணவிதி உற்பத்தி விதி குணவிதின்னு ரெண்டு விதி சொன்னோம். மூணாவது விதி எடுத்து அதை என்ன சொன்னோம் மத்தொர்த்த லட்சணையினால அப்படி குணம் கூடியதான விதி அப்படின்ற அர்த்தத்தை அதிகார விதியினால ஃபர்ஸ்ட் உற்பத்தி விதி இருக்கு. உற்பத்தி விதியோட அந்த பலன் அந்த அந்த அதிகாரியத்தை அந்த பலனை சம்பந்தப்படுத்தி அந்த பல விசேஷத்தை சம்பந்தப்படுத்துறதுனால இங்க வந்து அதிகார விதி ஆயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீக்கியாச்சு. அதிகார விதி அப்படிங்கிற ரிசல்ட்டை கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது சொல்றாரு சரி அதே மாதிரி இங்கேயும் எடுத்துக்கோ ஏன் உத்விதாய ஜேத பசு காம அப்படிங்கிற இடத்துல அதான் கேக்குறாரு பாருங்க. ஜோதிஷ்டோமேன அப்படிங்கிற மாதிரி இத்தி அஸ்யாபி இத்தியஸ்ய இவ உத்விதாய ஜேத பசு காம நீ எப்படி பண்ணிண்டியோ அதே மாதிரி ஜோதிஷ்டோமேன இத்தியஸ்யாபி ஜோதிஷ்டோமேன சொர்க்காம ஜேத அப்படிங்கறதுலயும் கூட உற்பத்தி அதிகார விதித்து மஸ்து உத்விதாய ஜேதால நீங்க என்ன பண்ணீங்க உத்விதாய ஜேத பசு காம அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க உற்பத்தி அதிகார ரெண்டு விதியும் இருக்கு இதே மாதிரி ஜோதிஷ்டோமான உற்பத்தி விதி அதிகார விதி ரெண்டுத்தையும் அதிகார விதி மாத்திரம் எடுத்துக்கிறீங்க திருஷ்டாந்தே உற்பத்தி வாக்கியாந்தர அபாவேன அந்யதா அனுபவத்திய ததாத்வ ஆஸ்ரயனாத் நீங்க எந்த திருஷ்டாந்தம் கொடுத்தீங்களோ என்ன திருஷ்டாந்தம் உதாரணம் என்ன திருஷ்டாந்தம் உதாரணம் உதாரணம் என்ன இவ அப்படி அது போல நம்ம ஒரு கர்மத்தில் விதிக்கிற கர்மத்தை கர்மத்துக்கு காரணமான ஒரு விதி உற்பத்தி விதி. இதுதான் விதி, இதுதான் கர்மம் அப்படின்ட்டு அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட வாக்கியத்துக்கு பேர் உற்பத்தி விதி. அக்னிஹோத்திரம் என்ன நமக்கு தெரியாது, உற்பத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு குணம், அதுக்கு மத்த திரவியம் முதலிய விஷயத்தெல்லாம் மிதிக்கிறது. அப்படி இங்கேயும் நீ ஏன் ஏற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த இடத்துல உத்விதா எஜேத பசுகாமகிற இடத்துல வேற ஒரு கர்மமும் உற்பத்தி விதியா இல்ல, அதனால இங்கே வேற வழி இல்லாம உற்பத்தி விதியையும் அதிகார விதியையும் ஏத்துக்கிறேன். ஆனா உனக்கு அப்படி இல்ல, ஜோதிஷ்டோமேன இன்னும் பெட்டரான வழி என்னது ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட வாக்கியபேதம் பெரிய தோஷத்திலையும் தப்பிச்சிடலாம் நீங்க, அதுக்காக இங்க பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்துவ லட்சணையா நாம பண்ணதுக்கு காரணத்தை இங்க கொடுத்தாச்சு. விதி சத்துர்வித, அந்த விதியானது நாலு வகை என்னது அப்படின்னு சொல்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.